بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபையால் அவனுடைய மாளிகையில் ஒன்று கூடி இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும் என்ற தூய எண்ணத்தோடு இங்கு ஒன்று குழுமிருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, இன்றைய ஜும்மா உரையில் ஹபீப் அவர்கள் ஹிஜ்ரத்தினுடைய சிறப்புகளை மிக அழகான முறையில் எடுத்து சொன்னார்கள். ஹிஜ்ரத் என்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு வரலாற்று திருப்பு முனையாகவும் மிகப்பெரிய பாடங்களும் படிப்பினைகளும் இருந்தன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் சொந்த ஊரான மக்கா நகரிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள், துரத்தப்பட்டார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு மேற்கொண்டார்கள். அந்த சம்பவத்தை ஹதீப் அவர்கள் இரண்டே இரண்டு ஹதீஸ்களை மாத்திரம் சொல்லிவிட்டு ஜும்மாவை முடித்து விட்டார்கள். ஆனால் அந்த இரண்டு ஹதீஸ்களுமே மிக நீளமான ஹதீஸ். நீங்கள் பார்க்கலாம், சஹீஹுல் புகாரியில் 3905 3906 இந்த இரண்டு ஹதீஸ்களும் தான் இன்னைக்கு ஜும்மா உரைய. ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு ஹதீஸ். இந்த ரெண்டு ஹதீஸை நம்ம படித்து விட்டால ஹிஜ்ரத்தினுடைய முழு தகவல்களை நமக்கு கிடைத்து விடும், படித்து விடலாம். அந்த அளவுக்கு இந்த ரெண்டு ஹதீஸ்களும் மிக தெளிவாக நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றன. அன்பிற்குரியவர்களே, ஆரம்பமாக அந்த ஹதீஸ்ல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வீட்டிற்கு வருகை தருவார்கள், காலையிலும் மாலையிலும் வருகை தருவார்கள் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டிற்கு வருகை தரும்போது, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் அவர்களே, நீங்கள் கொஞ்சம் பொறுங்கள், நானும் அதற்காகத்தான் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய அனுமதியை பெறுவதற்காக நான் தாமதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ சொல்லும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனது தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், எனவே நான் இரண்டு வாகனங்கள் ஒட்டகங்களை வளர்த்து கொண்டிருக்கிறேன், அந்த ஒட்டகங்களுக்கு 4 மாதங்கள் இதற்காகவே, இந்த பயணத்தை மேற்கொள்வதற்காகவே உணவுகளை போட்டு அதை வளர்த்து கொண்டிருக்கிறேன், அதில் நீங்கள் ஒன்றை பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்ற தகவலை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றான். சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி என்றார்கள். பிறகு கலைந்து விட்டார்கள். திடீரென திரும்ப வந்தார்கள். முற்பகல் சூரியன் உச்சியில் இருக்கும் போது வருகிறார்கள். ஒரு செய்தி ஒருவர் கொண்டு வருகிறார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார்கள். சொன்னவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னார்கள், எனது தாயும் தந்தையும் அண்ணலன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அவர்கள் இந்த நேரத்தில் வருகிறார்கள் என்றால் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க வீட்டுக்கு. வந்து வீட்டில் வந்து நுழைகிறார்கள். உங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை வெளியே அனுப்புங்கள், நான் உங்களிடம் தனிமையில் சில ரகசியங்களை பேச வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய மனைவியின் குடும்பம் தான் இங்கே இருக்கிறது என்று சொன்னவுடன் 2 பேரும் கலந்து ஆலோசனை செய்ய ஆரம்பித்தார்கள். அப்போது சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தோழரே, எனக்கு அல்லாஹ்விடமிருந்து அனுமதி வந்து விட்டது, ஹிஜ்ரத் செய்வதற்கு அனுமதி அல்லாஹ் கொடுத்து விட்டான், எனவே நாம் ஹிஜ்ரத்திற்காக நாம் தயார் செய்வோம் அப்படின்னு சொன்னார்கள். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நானும் உங்களோடு வரலாமா என்று கேட்டார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி என்று சொல்லி பதிலளித்தார்கள். பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹிஜ்ரத் செய்வதற்காக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணவு பொருள்களை தயார் செய்து அந்த ஒரு நிலைமையில் இருக்கும் போது அவர்களுடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணவை கெட்டுவதற்காக தனது இடுப்பிலிருந்து துணியை கிழித்து விட்டு அந்த உணவு சாதங்களை கெட்டுகிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பேருக்காக வேண்டி உணவுகளை தயார் செய்து முடித்த பின்னால் பிறகு புறப்படுகிறார்கள். புறப்பட்டால் நேரடியாக சௌர் என்ற அந்த குகைக்கு, ஹிரா குகைக்கு உள்ளே போகிறார்கள். அந்த பயணம் முதல் பயணம், ஆனால் நெருக்கடியான ஒரு பயணம். குறைஷிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சமயம். குறைஷிகள் புரிந்து கொண்டார்கள், முஹம்மதும் அவருடைய தோழரும் இங்கே வெளியே போய்விட்டார்கள், நம்மை விட்டு அவர்கள் வெளியேறி விட்டார்கள் என்பதை அவர்கள் மறுதினத்திலே அறிந்து கொண்டார்கள். இந்த ஒரு நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சௌர் குகையில் இருக்கிறாங்க. இருக்கும் போது அங்கே வரைக்கும் குறைஷிகள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பயப்படுறாங்க. பயப்படும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதலான வார்த்தையை சொல்கிறார்கள். சோழரே, நீங்கள் பயப்பட வேண்டாம், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீங்க கவலைப்படாதீங்க, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரவு தெரிவிக்கிறார். அப்படி சொல்லும் போது உடனே அவர்களும் அமைதியாக இருந்தார்கள். இப்படி இருக்கும் போதுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தந்தையோடு இரவுகளில் போய் தங்குவார்கள். ஆனால் உண்மையில் அவர் மிகப்பெரிய ஒரு அறிவு புத்திசாலியான ஒரு இளைஞர். இரவுல போய் தங்குவார்கள், காலையில போய் குறைஷி மக்களோட போய் சேர்ந்து இருந்துருவாங்க. அங்க என்ன நடக்கிறது அந்த சம்பவங்களை எல்லாம் அறிந்து கொண்டு நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு சேர்ப்பார்கள். இப்படி போய்கொண்டிருந்தது.
இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமையில் ஒருவரான அவர் என்ன செய்வார் என்றால், அந்த அடிமை தினமும் இரவு நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுவுடைய ஆடுகள் ஒரு ஆடை கொண்டு வருவார்கள், ஆட்டை கொண்டு வருவார்கள் இரவு நேரத்தில், கொண்டு வந்து ரெண்டு பேருக்கும் அதன் மூலமாக பால் ஊட்டுவார்கள். இந்த இரவு முழுக்க அந்த பால் மூலமாகவே கழிந்து விடும். அந்த அடிமை இரவுலேயே திரும்பி விடுவார்கள். இப்படி வரும்போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுவுடைய மகன் வருவார்களா இல்லையா, அதே மாதிரி அடிமையும் வருவார்களா இல்லையா, இந்த கால்தலம் தெரியாமல் இருப்பதற்கு இந்த ஆடுதான் பாதுகாத்தது. இரவுலையே கொண்டு வந்து இரவுலையே திரும்ப போகும்போது அந்த தளங்கள் தெரியாமல் ஆகிவிட்டன. இப்படி ஒரு நிலை தொடர்ந்தது. கடைசியாக மூன்று நாட்கள் கழிந்ததற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை கூலிக்கு வேலைக்கு அமர்த்தி அந்த ஒட்டங்களை முன்னாலே அனுப்பிவிட்டார்கள். ரெண்டு ஒட்டங்கள்ல வந்தாங்க, அந்த ரெண்டு ஒட்டங்களையும் அந்த மனிதர்கிட்ட ஒப்படைத்து திரும்ப கொண்டு வரும்படி கூலிக்கு வேலை அமர்த்தினாங்க. அவர்கள் திரும்ப கொண்டு வந்ததற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் அவர்களும் மதீனாவுக்கு புறப்படுறாங்க. அதுல முக்கியமான ஒரு ஆள் கூலிக்கு அமர்த்தினார்களா இல்லையா, அவர்கள் சரியான பாதையை அறியக்கூடியவர். ஆனால் அவர்கள் குஃபார்கள், காஃபிர்களே ஒருவர் தான், குறைஷி மக்கள் ஒருவர் தான். கூலிக்கு அமர்த்தியதான் சரியான வழிகாட்டுதலை அவர்கள் காட்டுவார்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களோடு, அதே மாதிரி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய அடிமை என்று சொன்னமா இல்லையா, அவருடைய பேர் ஆமீர் இப்னு சுஹைரா, இவர்களும் என்ன செய்தார்கள் என்றால் எல்லாரும் சேர்ந்து அந்த வழி அனுப்பினாங்க. இப்படி வழி அனுப்பி போயிட்டாங்க. போனதுக்கு பின்னாடி இன்னொரு ஒரு தகவல், 3905 வரைக்கும் இந்த ஹதீஸ், இரண்டாவது ஹதீஸ்ல அடுத்த தகவல் அதோட தொடர்ந்து வருது. சுராகா இப்னு ஜுஷும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சொல்றாங்க, குறைஷி குலத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் எங்களிடத்திலே வந்து சொன்னார்கள், யார் முஹம்மதையும் அவருடைய தோழரையும் இங்கே சிறைபிடித்து கொண்டு வருகிறார்களோ அல்லது அவர்களை கொன்று விடுகிறார்களோ அவர்களுக்கு 100 ஒட்டகங்கள் பரிசு தொகையாக வழங்கப்படும் என்று குறைஷியினுடைய பெரும்பெரும் தலைவர்கள் எல்லாம் பேசினார்கள். அப்படி பேசும்போது அந்த கூட்டத்தில் ஒரு மனிதர் எழுந்து சொல்கிறார், சுராகா அவர்களே, நான் கடலோரத்தில் முஹம்மதையும் அவருடைய தோழரையும் நான் பார்த்தேன் என்று தகவலை கொடுக்கிறார்கள். சுராகா அவர்கள் அந்த செய்தியை திசை திருப்பும் விதமாக, இல்லை இல்லை, நீங்கள் அவர்களை பார்த்திருக்க மாட்டீர்கள், நீங்கள் இன்ன இன்ன ஆட்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் என்று அவர்களை திசை திருப்பி இந்த சபையின் மக்களோடு இருக்கிற அத்தனை பேருடைய சிந்தனைகளையும் மாற்றினார்கள். அதற்கு பிறகு சுராகா அவர்கள் சற்று நேரம் கொஞ்ச நேரம் இருந்ததற்கு பின்னால் வீட்டிற்கு விரைவாக திரும்பி அவர்களுடைய ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு, ஈட்டியை அவர்களுடைய ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு, நபிகளாறு நம்முடைய கையால சந்திப்போம், நாம் அவர்களை தீர்த்து முடிப்போம் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் எழ ஆரம்பித்தார்கள். வீட்டிற்கு போனார்கள், அடிமை பெண்ணிடம் சொன்னார்கள், ஏதோ என்னுடைய வாகனத்தை தயார் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். தயார் செய்யப்பட்டது, ஈட்டியை எடுத்து புறப்பட்டார்கள். புறப்பட்டு போனார்கள் நபிகளாரையும் அவருடைய சோழரையும் கொள்வதற்காக. இந்த நேரத்தில் போகும்போது அவர்களுடைய ஒட்டகம் அப்படியே கீழே உட்கார்ந்து விட்டது. உடனே அதை சரி பண்ணி எடுத்து திரும்ப எழுகிறார்கள், எழுது குறி பார்க்கிறார்கள், குறி எழுதி வைத்திருக்கார், குறி பார்ப்பார்கள் இல்லையா, சகுனம், அதை பார்ப்பதற்காக தன் ஏழில எடுத்து பார்க்கிறார்கள். நம் மூலமாக அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா அப்படின்னு ஒரு குறி பார்க்கிறாங்க. பார்த்தா அதற்கு எதிராகத்தான் வந்து முடிகிறது. அதற்கு மாற்றமாகவே திரும்பவும் முயற்சி செய்து போனார்கள். போனால் திரும்பவும் அவருடைய ஒட்டகம் போவதற்கு இடம் கொடுக்கவில்லை. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சுராகா அவர்கள் காண்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்களை ஓதுவதையும் செவியுற்றார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்க்கவில்லை. அபூபக்கர் சித்திக் இல்லாதவர்கள் திரும்பி பார்த்து கொண்டே போகிறார்கள். யார் வருகிறார், யார் வருகிறார் என்று திரும்பி பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ திரும்பி பார்க்காமலே அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதிய வண்ணம் அவர்கள் செல்கிறார்கள். இப்படியே போய்கொண்டிருக்கிற சமயத்தில் திடீரென்று ஒரு புழுதி கிளம்பியது, தடுத்தது என்னை. மென்மேலும் நான் சகுனம் பார்த்துக் கொண்டிருந்தேன், அது எனக்கு எதிராகவே வந்து அமைந்தது. அப்படி இருக்கும் போது நான் என்னுடைய மனதிலே நினைத்துக் கொண்டேன், முஹம்மதும் அவருடைய தோழர்களுடைய அந்த மார்க்கம் சரியானதாக இருக்குமோ அப்படி என்று என்னுடைய உள்ளம் தோன்றியது. உடனே அவர்களை தூரத்திலிருந்து அழைத்து சொன்னேன், யார் ரசூலல்லாஹ், குறைஷி மக்கள் உங்கள் இருவரையும் கொள்வதற்காகவும் சிறைபிடிப்பதற்காகவும் தயாராக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக வேண்டி பரிசுகளை கொடுக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். நானும் அதற்காகத்தான் வந்தேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு சொன்னார்கள், நீங்கள் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், நீங்கள் எங்களுடைய செய்தி நீங்கள் எதையும் அவர்களிடத்தில் சொல்ல வேண்டாம், நீங்கள் மறைத்து விடுங்கள், செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு இடத்திலே நின்று தொழ ஆரம்பிக்கிறார்கள். மக்களும் தொழார்களே. இதற்கு கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். வந்ததற்கு பின்னால் அந்த இடத்தில் அவருடைய ஒட்டகங்கள், வாகனங்கள் அந்த இடத்துல அப்படியே இருந்துருச்சு, இருந்து போகல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் இதுதான் நம்முடைய இடம் அப்படின்னு சொல்லி இனிமேல் நம்ம இங்கதான் தங்க போறோம் என்று சொல்லி முடிவெடுத்தார்கள். பிறகு இந்த இடம் யாருடையது என்று கேட்க ஆரம்பித்தார்கள். அப்போது சொல்லப்பட்டது, அது சின்ன சிறுவர்களுக்குரிய இடம் என்று சொல்லப்பட்டது. அவர்களை அழைக்கும்படி சொன்னார்கள், வரவழைக்கப்பட்டார்கள். பின்னால் அவரிடத்தில் கேட்டார்கள், நீங்கள் இந்த இடத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று சொன்னார்கள். யார் சொல்லுதா, நாங்கள் அதை உங்களுக்கு அன்பளிப்பாகவே தருகிறோம் என்று சொன்னார்கள். இல்லை இல்லை, அது பணத்திற்கு தான் வேண்டும் என்று அந்த இடம் பேசப்பட்டு வாங்கியது. அந்த இடம் தான் மஸ்ஜிதுல் நபவி, அல்லாஹ்வுடைய ஆலயமான மஸ்ஜிதுல் நபவி என்ற அந்த பள்ளிவாசல் அங்கதான் நிர்ணயம் செய்கிறார்கள், அங்கே இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் இதோடு முடிவுக்கு வருகிறது. இதனிலேயே நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன. ஆனா நாம் பார்த்தால் தெரியும், பொதுவாகவே அன்பிற்குரியவர்களே, ஹிஜ்ரத் என்பது என்றால் என்ன நிறைய பேருக்கு தெரியல. ஹிஜ்ரத் என்ற பயணத்தை வச்சுதான் இன்னைக்கு நமக்கு ஹிஜ்ரி ஆண்டு, ஹிஜ்ரியினுடைய அந்த முறைகளை இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று திருப்பு முனை. மட்டுமல்ல, ஹிஜ்ரத் என்றால் நம்முடைய பொருளாதாரங்கள், நம்முடைய குடும்பம், சொந்த வீடு எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக துறப்பது இருக்கிறது, இதுதான் ஹிஜ்ரத். இதெல்லாம் சாதாரணமா நம்ம செய்துவிட முடியாது. இப்போ சொந்த வீட்டில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், நமது ஊரில் நம்ம துரத்தப்படுறோம்னு சொன்னால் அது சாதாரண விஷயமா? நம்ம சொந்த ஊரில் ஒரு சொந்த தெருவில் நம்ம குடியிருக்கிறோம், ஒரு 10 வருடம் 20 வருடம் இருக்கிறோம், இன்னொரு தெருவுக்கு மாறுங்கள் என்று சொன்னாலே நம்முடைய மனம் இடம் கொடுக்குமா? கொடுக்காது. அதே மாதிரி இங்கே நம்ம சவுதி அரேபியாவில் பணிபுரிவதற்காக வந்திருக்கிறோம், 20 வருடங்கள் 30 வருடங்கள் இந்த இடத்துல இருந்துட்டோம். சில நேரங்களில் நம்மை மாற்றுகிறார்கள், மதீனாவிற்கு போங்கள், மக்காவிற்கு போங்கள், அல்லது தமாமுக்கு போங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்திலாம் மனசு என்ன சொல்ல தெரியுமா, ஊருக்கு போனாலும் சரி நான் இதை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட நமக்கு மாற்ற முடியல. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எவ்வளவு தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். சொந்த பொருளாதாரங்களை அப்படியே விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி போயிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த ஹிஜ்ரத் என்பது மிகப்பெரிய ஒரு பயணம் என்பதை புரிந்து கொள்ளணும். அது மட்டுமல்ல, இதுல நமக்கு நிறைய படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றன. என்ன அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஹிஜ்ரத்தை அனுமதி கொடுத்தான். உடனே நான் அல்லாஹ்வின் தூதர், நான் எப்படி வேணாலும் ஹிஜ்ரத் செய்வேன் போவேன் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுக்கல. அல்லாஹ் நம்மளை எப்படி பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க போகல, திட்டமிடுறாங்க, ஆலோசனை செய்யறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆலோசனை கேட்கிறாங்க, மக்கள்கிட்ட ஆலோசனை கேட்கிறாங்க, கேட்டு அதன்படி முடிவு எடுக்கிறாங்க. அப்போ பிறருடைய உதவிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடி இருக்கிறாங்க, உதவிகளை பெற்றார்கள் அப்படின்ற குறிப்பை நம்ம என்ன செய்யலாம், அந்த இது மூலமா பார்க்கிறோம். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஹிஜ்ரத் செய்தவர்களை முஹாஜிரீன்களை அழகாக புகழ்ந்து சொல்றான். இவர்கள் யார் என்றால் அல்லாஹுக்காக வேண்டியே புறப்பட்டவர்கள், அல்லாஹுக்காகவும் அல்லாஹுடைய தூதருக்காகவும் தங்களுடைய உதவிகளை அமைத்துக் கொண்டவர்கள். அதற்காக என்ன தியாகம் வேண்டாலும் செய்வார்கள் அல்லாஹுக்காகவும் ரசூலுக்காகவும், அப்படிப்பட்ட முஹாஜிரீன்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி முஹாஜிரீன்களுக்கு, ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் இந்த முஹாஜிரீன்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று அடிக்கடி கேட்பார்கள். ஒரு இடத்துல கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாழ்வு என்பது மறுமை வாழ்வுதான் சிறந்த வாழ்வு, அதுதான் சிறந்த ஒரு வாழ்க்கை இடம். இந்த வாழ்வு துன்யா என்பது ஒரு அற்பமான வாழ்க்கை. எனவே முஹாஜிர்கள் அதே போன்ற அன்சாரி தோழர்கள் இவர்களுடைய தியாகம் சாதாரண தியாகம் அல்ல. யா அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டு அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பத்தில் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வும் குர்ஆன்ல பல்வேறு இடங்களில் முஹாஜிர்களுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லிட்டு இத்தகைய முஹாஜிர்கள் இத்தகைய அன்சாரி தோழர்கள் இவர்களை நான் பொருந்திக் கொண்டேன், திருப்தி அடைந்து விட்டேன், அவர்களும் என்னை திருப்தி அடைந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சான்றிதழை வழங்கலாம். அதனாலதான் நம்ம சஹாபாக்களை நம்ம சொல்லும் போது என்ன சொல்றோம், ரழியல்லாஹு அன்ஹு ஒரு அடமொழி சேர்த்து சொல்றோம், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக அப்படி நம்ம சொல்றோமா இல்லையா? இது அல்லாஹ் சொல்லவே நமக்கு அந்த உத்தரவாதம் இருக்குதான். அல்லாஹ் வந்து சஹாபாக்களுக்கு உத்தரவாதத்தை கொடுக்கிறான், நான் அவர்களை திருப்தி அடைந்தேன், அவர்களும் என்னை திருப்தி அடைந்தார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய திருப்தி என்பது எவ்வளவு பெரிய திருப்தி. நம்ம சாதாரணமா நம்ம மக்களுக்கு மத்தியனுடைய திருப்தியே எதிர்பார்க்கிறோம், பெருசா நினைக்கிறோம். நம்ம கம்பெனியில வேலை செய்யறோம், மற்ற இடங்கள்ல இருக்கிறோம், மற்றவர்கள் நம்மை திருப்தி அடைந்தார்கள் என்றால் எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அவர்கள் நம்மளை திருப்தி அடைய மாட்டார்களா, இவர்கள் திருப்தி அடைய மாட்டார்களா, குடும்பத்தவர்கள் திருப்தி அடைய மாட்டார்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? இதையெல்லாம் தாண்டி படைத்த ரப்பல் ஆலமீன் தனது அடியார்களை திருப்தி அடைந்தான் என்றால் அது சஹாபாக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சான்றிதழ். இந்த சான்றிதழ் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. இன்னைக்கு நம்ம உலகத்தில் எத்தனையோ சான்றிதழ்களை பெறலாம், சில சந்தர்ப்பங்கள்ல பொருளாதாரத்தை பணத்தை கொடுத்து சான்றிதழை பெற்று விடலாம், ஆனால் அல்லாஹ் கொடுக்கிற சான்றிதழை பெற முடியுமா, அவ்வாறு அதை அடைந்து கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக அந்த ஹிஜ்ரத் என்ற அந்த நுஸ்ரத் என்ற மிகப்பெரிய தியாகங்களை செய்ததால்தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வாகிய நான் அவர்களை திருப்தி அடைந்தேன், அவர்களும் என்னை திருப்தி அடைந்தார்கள். எனவே அன்பிற்குரியவர்கள், இந்த சான்றிதழ் இந்த உலகத்தோடு நின்று விடாது. நாளை மறுமை வரை, மஹ்ஷர் மைதானம் வரை, இல்லை இல்லை சுவர்க்கம் வரை இந்த சான்றிதழ் நீடிக்கும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சான்றிதழைத்தான் சத்திய சோழர்கள் நபி சோழர்கள் பெற்றார்கள். எனவே வெறுமனே ஹிஜ்ரத் என்ற அந்த வரலாற்றை கேட்டுவிட்டு நாம் இருந்துவிடக் கூடாது. அதன் மூலமாக பாடங்கள் என்ன, படிப்பினைகள் என்ன, அல்லாஹ் வேண்டி சின்ன சின்ன தியாகங்களை கூட நம்ம செய்வதற்கு தயாரா இருக்கணும். சின்ன விஷயங்களை கூட மற்றவருடைய ஆலோசனைகளை பெற வேண்டும். நமக்கு அல்ல அறிவு தந்திருக்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கிற, அல்லாஹ்வுடைய நேரடி தொடர்பில் இருக்கிற உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மக்களுடைய ஆலோசனைகளை பெற்று ஒன்றை முடிவெடுக்கிறார்கள் என்ற நம்ம தான் ஏமாத்துறோம். இப்ப நாம என்ன செய்யணும், அந்த ஆலோசனை பெறணும். இஸ்லாத்துல இந்த ஆலோசனை பெறுவது என்பது ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. குடும்பமாக இருந்தால் மனைவிக்கு ஆலோசனை பெறணும், பிள்ளைகளுக்கு ஆலோசனைகள் பெறணும், இப்படி குடும்ப தலைவருடைய ஆலோசனை பெறணும், சமுதாய தலைவர்கள், நண்பர்கள், சுற்றுப்புற சூழலில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவர்களுடைய ஆலோசனைகள் பெறணும். சில நேரங்களில் நம்ம நினைத்து பார்த்திருக்க மாட்டோம், நம்ம இப்படி சிந்திச்சிருக்க மாட்டோம், ஆனா ஆலோசனை அழகான முறையில் நமக்கு கொடுத்திருப்பாங்க. எனவே இந்த அடிப்படையில பல கோணங்கள்ல இந்த ஹிஜ்ரத் என்ற பயணம் இருப்பதை நாம பார்க்கிறோம். எனவே அல்லாஹுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறைக்காகவும் நம்முடைய வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான தியாகங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில பறை காட்ட வேண்டும். அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். வெறுமனே இது போன்ற உரைகள் மைக்ல ஸ்பீக்கர்ல அல்லது கேமராக்கு முன்னாடி நின்று இப்படித்தான் உரை செய்ய வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. எங்கெல்லாம் நாம் செல்கிறோமோ, நாலு நண்பர்களை பார்க்கும் போது, ஒருவரை ஒரு சகோதரை பார்க்கும் போது, நம்மோடு சேர்ந்திருக்க ஒரே அறையில் இருப்பார்கள், சொல்ல மாட்டார்கள், குர்ஆனை ஓத மாட்டார்கள், இஸ்லாம் அல்லாத முஸ்லீம் அல்லாத நண்பர்களாக இருப்பார்கள், இப்படி இருப்பார்களா இல்லையா? அவர்களிடத்துல போய் நம்ம ஒரு செய்தியை எடுத்து சொல்லி அவர்களை நல்வழிக்கு கொண்டு வருகிறது என்று சொன்னால் நிச்சயமாக இது நமக்கு மிகப்பெரிய ஒரு அருளாக நிச்சயம் அமையும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக்கி செயல்பாடுகளை அழகாக்கி அந்த செயல்பாடுகளை அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நம் யாவருக்கும் சொர்க்கச்சோலையில நுழைவிப்பதற்குரிய பாக்கியத்தை தந்தது புரிவானாக என்று கூறி இதோடு நிறைவு செய்கிறேன். வாஸ்து தாவானா அலில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.